ரூத் புத்தகம் கடவுள் மேலே இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க உதவி செய்யுது. அதோட அவர் கொடுத்த வாக்குறுதிகளை உறுதியாக நம்புறதுக்கும் உதவுது. இப்போ தயவு செஞ்சு உங்கள் பைபிளில் ரூத் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. உண்மையாக இருக்கிறதையும் அன்பு காட்டுறதையும் அழகாக வர்ணிக்கிற இந்த நெஞ்சத்துடன் கதையை கேளுங்க. இந்த புத்தகத்தில் இருக்கிற சம்பவங்கள் நியாயாதிபதிகள் வாழ்ந்த காலத்தில் நடந்துச்சு. எங்கே பார்த்தாலும் அட்டூழியமும் சிலை வழிபாடும் வன்முறையும் பரவியிருந்த காலம் அது. ஒரு சோகமான சம்பவத்தோடு இந்த கதை ஆரம்பிக்குது. குழந்தைங்க இல்லாத மூணு விதவைங்க ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நகோமி தான் அந்த மூணு பேர்லேயே ரொம்ப வயசானவங்க. அவங்களுடைய கணவனும் ரெண்டு பையன்களும் இறந்துட்டாங்க. மோவாப் தேசத்தில் சுமார் 10 வருஷம் வாழ்ந்துட்டு நகோமி இப்போ அவங்களோட சொந்த நாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நகோமி ஒரு ஏழை. அவங்களோட எதிர்காலமே இப்போ இருண்ட மாதிரி இருக்கு. நகோமியோட கூட நடந்து போகிற அந்த ரெண்டு இளம் பெண்கள் ஒரு பாலம் ரூத்தும் அவங்களுடைய மருமகளுங்க. அவங்களும் கணவர்களை இழந்தவங்க. நீங்கள் இந்த பதிவை கேட்கும்போது இந்த மூணு கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. முதல் கேள்வி, இந்த 7 விதவைங்களுக்கு யெகோவா என்ன செய்வார்? 2வது கேள்வி, உண்மையாக இருக்கிறதுல என்ன உட்பட்டிருக்கு? 3வது கேள்வி, ரூத் புத்தகம் நம்முடைய நம்பிக்கையை எப்படி பலப்படுத்துது? இந்த பைபிள் பதிவை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கறதுக்காக சவுண்ட் எஃபெக்ட் சேர்க்கப்பட்டிருக்கு. யார் பேசுகிறாங்கங்கிறத குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால டயலாக்குகளுக்கு எந்த அறிமுகமும் கொடுக்கல. விறுவிறுன்னு போகிற இந்த கதையில் நீங்களும் மூழ்கிடுங்க. இதில் வர காட்சிகளை, கதாபாத்திரங்களை, சம்பவங்களை கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ ரூத் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது உங்கள் பைபிளில் அதை கவனிங்க.
நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோ. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி,
நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக
என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து,
உம்முடைய ஜனத்தந்தைக்கே உம்முடன் கூட வருவோம்.
என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ?
அது கூடாது என் மக்களே. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது
என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள்,
இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ.
நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்
என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு,
இவள் நகோமியோ
என்று பேசிக்கொண்டார்கள்.
நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வரப்பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்திருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன்
என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆசிக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து,
நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன்.
என் மகளே போ
என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து,
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக,
கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.
போவாசே, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக
என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி,
இந்த பெண் பிள்ளை யாருடையவள்?
இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று
என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து,
மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம்
என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி,
நான் அந்நிய தேசத்தளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது?
உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக.
என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே
என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து,
நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள்
என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரனை நோக்கி,
அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும். அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்துவிடுங்கள். அவளை அதட்டாதிருங்கள்
என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்ப்போதுமே கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி,
இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய்? எவ்விடத்தில் வேலை செய்தாய்? உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக.
நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ்.
உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாயிருக்கிறான்
என்றால்,
அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரு மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூடவே இரு என்று சொன்னார்.
என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகிறது நல்லது
என்றால், அப்படியே கோதுமை அறுப்பும் வாற்கோதுமை அறுப்பும் தீரு மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள்.
நகோமியும் ரூத்தும் ஏழையா இருந்தாங்க. ஆனா வயல்ல கீழே சிந்திருக்கிற கதிர்களை ஏழையா இருக்கிறவங்க எடுத்துக்கிறதுக்கு திருச்சட்டத்தில் ஒரு அன்பான ஏற்பாடு இருந்தது. லேவியராகமும் 19:9-10 சொல்லியிருக்கிற மாதிரி வேறு நாட்டை சேர்ந்த ரூத்துக்கும் இந்த ஏற்பாடு பிரயோஜனமா இருந்துச்சு. போவாஸுடைய வயல்ல இருந்துதான் ரூத் கதிர்களை எடுத்துக்கிட்டாங்க. போவாஸ் கடவுளுக்கு உண்மையா இருந்தாரு. எரிகோ பட்டணம் அழிக்கப்பட்டப்ப அதில் உயிர் தப்பிச்ச ராகாவோட பையன்தான் இந்த போவாஸ். போவாஸ் நம்மளை மீட்கும் உரிமை உள்ளவர்கள ஒருவர்னு நகோமி ரூத் கிட்ட சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்க. மீட்கும் உரிமையுள்ள ஒருத்தர் ஒரு நபருடைய நெருங்கிய ஆண் உறவினரா இருப்பார். அவருக்கு அந்த நபரையோ அவருடைய சொத்துக்களையோ மீட்டுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. உதாரணத்துக்கு, ஒருத்தருடைய பரம்பரை சொத்தை வேறு யாருக்கும் விற்கிறதுக்கு முன்னாடி அந்த நபரோட நெருங்கிய ஆண் உறவினர் அதை வாங்கிக்கலாம். அப்போ அந்த சொத்து அவங்களுடைய வம்சத்தை விட்டு கை நழுவி போகாம இருக்கும். அதுல கொழுந்தனோட கடமையும் இருந்தது. மீட்கும் உரிமையுள்ள நபர் ரூத்தை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா சொத்தெல்லாம் அவளுடைய முதல் பிள்ளையோட பேர்ல வந்துடும். அந்த பிள்ளை நகோமியோட செத்துப்போன கணவருடைய வாரிசா இருக்கும். ரூத் 3:1 தொடர்ந்து வாசிக்கலாம். ரூத் கிட்ட நகோமி இப்ப பேசுறாங்க.
என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான்.
நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன்
என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். பாதி ராத்திரியிலேயே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு,
நீ யார்?
நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் சுதந்திரவாளி.
மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போது மகளே, நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு. நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்துக்கொண்டிரு
என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள்.
நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்துப்பிடி
என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே ஆறுபடி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள்,
என் மகளே, உன் செய்தி என்ன
என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள்.
மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார்.
என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பார மாட்டான்
என்றாள். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான்.
ஓய்
என்று பேர் சொல்லி கூப்பிட்டு,
இங்கே வந்து சற்று உட்காரும்
என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து,
இங்கே உட்காருங்கள்
என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள்.
எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை.
நான் அதை மீட்டுக்கொள்கிறேன்.
நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது.
நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும். நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன்
என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழட்டி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி,
எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவுமல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி
என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி,
உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய்.
இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போலே ஆக கடவுது
என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து,
சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது.
அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன்.
உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே
என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள்,
நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது
என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான்.
நகோமி கிட்ட இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? வாழ்க்கையில என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் யெகோவா எப்பவும் உண்மையான அன்பை காட்டுவார்னு நகோமி ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. போவாஸ் கிட்ட இருந்து நாம் என்ன கத்துக்கிறோம்? யெகோவா செஞ்சிருக்கிற எல்லா ஏற்பாட்டுக்கும் அவர் இம்மி பிசகாம கீழ்ப்படிஞ்சார். போவாஸ் மரியாதையா நடந்துக்குவார்னு ரூத் நம்பிக்கையா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் தப்பான முறையில நடந்துக்கவே இல்லை. ரூத் கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அவங்களுடைய சொந்த ஊருக்கே மறுபடியும் போறதுக்கு பதிலா யெகோவாவுக்கு உண்மையா இருந்தாங்க. நகோமிக்கு ஒரு உண்மையான தோழியா இருந்தாங்க. நகோமி கிட்ட அன்பா உண்மையா நடந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட அனுதாபத்தை இரக்கத்தை காட்டினாங்க. ரூத் கடினமா உழைச்சாங்க. அவங்களுடைய வேலைகளை சுலபமாக்குறதுக்காக போவாஸ் சில ஏற்பாடுகளை செஞ்சாரு. இருந்தாலும் அவங்க சாயங்காலம் வரைக்கும் கதிர்களை பொறுக்குனாங்க. ரூத் சுயநலம் இல்லாம தியாகம் செஞ்சாங்க. கொழுந்தனுடைய கடமைய போவாஸ் செய்யணும்னா நகோமியை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனா நகோமிக்கு பதிலா ரூத் அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரூத் அவங்கள விட வயசுல ரொம்ப பெரியவரை கல்யாணம் பண்ண வேண்டி இருந்துச்சு. இந்த பதிவுல இருந்து யெகோவாவை பத்தி என்ன கத்துக்கிறீங்க? யெகோவா எப்போதும் மாறாத அன்பை காட்டுவாரு. அவருக்கு உண்மையா இருக்கிறவங்க சார்பா செயல்படுவாருங்கிறத ரூத் புத்தகத்திலிருந்து கத்துக்கிறோம். நகோமிக்கு ஒரு பேரனை கொடுத்து யெகோவா அவங்கள ஆசீர்வதிச்சார். ரூத் ஒரு இஸ்ரவேல் பெண் இல்லை, அவங்க ஒரு ஏழை விதவை. ஆனா யெகோவா அவங்கள ஆசீர்வதிச்சார். இவங்க ஒரு காலத்துல கேமோஷுங்கிற தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தா கூட யெகோவா அவங்களுக்கு கணவனையும் பிள்ளையையும் கொடுத்து ஏசு கிறிஸ்துவ அவங்களோட வம்சத்துல பிறக்க வச்சார். கஷ்டமான காலத்துல கூட மேசியா வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் யெகோவா செஞ்சாரு. ரூத்துக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை பத்தி நாம யோசிச்சு பார்க்கும்போது எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காம கடவுளை முழுசா நம்புறது எவ்வளோ நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் எபிரேயர் 11:6 கடவுள் இருக்காருனோ அவரை ஊக்கமா தேடுறவங்களுக்கு பலன் கொடுக்கிறாருனோ சொல்லியிருக்கு. ரூத், நகோமி, போவாஸ் இவங்க எல்லாரும் யெகோவாவோட ஏற்பாட்டில் முழுசா நம்பிக்கை வச்சாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. அப்படின்னா நாமளும் 1 பேதுரு 5:6-7 கடவுள் கொடுத்திருக்கிற ஆலோசனைக்கு எப்பவும் கீழ்ப்படினோம். அதுல இப்படி சொல்லியிருக்கு, அதனால் கடவுளுடைய பலத்த கைக்குள் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். அப்போது சரியான நேரத்தில் கடவுள் உங்களை உயர்த்துவார். அவர் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார். அதனால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் போட்டுவிடுங்கள்.